சூரத்துல் வாக்கியாத்திக்குள்ள லைலத்தின் ஒவ்வொரு இரவிலையும் சூரத்துல் வாக்கியாவை ஓதி வருகிறார்களோ, லம் துசிபுஹு ஃபாக்கத்துன் நபதா, அவர்களுக்கு ஒரு காலத்திலும் வறுமை வராதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆகவே என்னுடைய பிள்ளைகளுக்கு வறுமை வரும், நான் பயப்படல வேண்டான்னு சொன்னாங்க. இவங்க எப்படியாவது கொடுக்க நினைக்கிறாங்க, அவங்க எப்படியாவது வாங்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பெருமக்களை, இது எப்படி நிம்மதியான உலகம் இன்னைக்கு அப்படின்னு சொன்னா, கேட்கிறவங்க பயன் செய்யறாங்க, கொடுக்கறதுனால எவ்வளவு சிறப்பு இருக்குது, வாசல்ல வந்து கேட்டா விரட்டினா உங்களுக்கு என்ன தண்டனை இருக்குது, அந்த பயானு கேட்கறவங்க செய்யறாங்க. கொடுக்கறவங்க என்ன செய்யறாங்கன்னா, கேட்கறவங்களை கண்டிச்சு பயன் செய்யறாங்க. நல்ல ஆள் தடிமாடு மாதிரி இருக்கிய, உனக்கு என்ன வர்ற ஆளை பார்த்து, உனக்கு என்ன ஆளு, நல்ல சம்பாதிக்க வேண்டியதுதானே, உழைக்க வேண்டியதுதானே. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, முடிஞ்சா நீங்க கொடுங்க, இல்ல நல்ல சொல்லி சொல்லி அனுப்பிடுங்க. கவுலும் மஅரூஃபுன் கைரும் மின் சதக்கத்தின் யத்புஹாதா, வேதனையை துயர்த்தி வைக்கும் சதக்காவை விட, எதையாவது கொடுத்துட்டு நாலு திட்டு திட்டுறதை விட ஒன்னும் சொல்லாம மாஃப் செய்யுங்க, அனுப்பிச்சு விடுங்க, அது நல்லதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற. அதனால இன்னைக்கு உள்ள உலகத்துல நிம்மதி ஏன் கெட்டு போச்சுன்னு சொன்னா, வாங்குறவங்க கொடுக்கறதனுடைய சிறப்பு பேசுறாங்க, கொடுக்கறவங்க வாங்குறத கண்டிச்சு பேசுறாங்க. பெருமக்களே, நிம்மதி எப்பொழுது வரும்னு சொன்னா, கொடுக்கறவங்க கொடுக்கணும்னு ஆசைப்படணும், வாங்குறவங்க தேவை இருந்தாலும் வேண்டாம்னு நினைக்கணும். அப்படி ஒரு உலகம் வந்து விட்டது என்று சொன்னால் அது நிம்மதியான உலகம். அதனாலே அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபின் வழியாக கொடுப்பதை பற்றிய மாண்புகளை, மேன்மைகளை அதிகமாக சொல்கிறான். அதிலேயும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களிடத்திலே அந்த குணம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நம்முடைய முன்னோர்களான தாய்மார்கள், சீதேவிகளான நன்மக்கள், நம்முடைய முன் சென்ற நம்முடைய உம்மாமார்கள், முன்னால் இருந்த நம்முடைய மாமா பெத்தும்மா, நம்முடைய முன் நிலைகள் இருக்கிறார்களே, எவ்வளவு தானம் உள்ளவர்களாக இருந்தார்கள், எவ்வளவு உயர்வான நிலையிலே கொடுத்து வாழ்ந்தார்கள். சாதாரணமா வீட்டில் வைக்கிற சால்னாம கொஞ்சம் கூடுதலா தண்ணி ஊத்தி வச்சு என்ன செய்வாங்க, அண்டை வீட்டாருக்கு பக்கத்து வீட்டுலாம் கொடுத்து விடுவாங்க. இப்ப மிச்ச மீதி இருந்துச்சுன்னா கூட ஒரு குப்பை பெட்டி இருக்கு, அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, ஃப்ரிட்ஜா. அந்த குப்பை குப்பை பெட்டி ஒண்ணு இருக்குது இல்லையா, எது மிச்சமானாலும் அது உள்ள வச்சிடறது, அடுத்த நாள் காய்ச்சி அதை சூடாக்கி சாப்பிட்டுக்கிறது. ஃப்ரிட்ஜ் தானே சொல்றாங்க, வேற என்ன சொல்றாங்களா. பெருமக்களே, கொடுக்கக்கூடிய அந்த தன்மை, காலத்தினுடைய நிலை மாற மாற குறைந்து கொண்டே வருகிறது. அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், மூன்று விஷயத்தை அல்லாஹுவின் மீது சத்தியம் இட்டு சொல்கிறேன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த விஷயத்தை நம்ம கல்புல அழுத்துறதுக்காக அப்படி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. மூன்று விஷயத்திலே நான் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், கொடுத்ததுனால ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் குறையாதுன்னு சொன்னாங்க. அது என்னங்க கொடுத்த குறையத்தானே செய்யும், 100 ரூபாய் இருந்துச்சு 50 ரூபாய் கொடுத்தா 50 ரூபாய் ஆயிருமே, குறையாதுன்னு ரசூல் சொல்றாங்களே, கொடுத்தா குறையாது. அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சல்லாசன் சொல்றதா இருந்தா அது எப்படி குறையாம இருக்கும், 100 ரூபாய் இருந்துச்சுன்னா 50 கொடுத்தா 25 கொடுத்தா 75,000 அல்லது 50,000 குறையாதுன்னா என்ன குறையாது என்று சொன்னால், அந்த பொருளாதாரம் உங்களுக்கு உங்களுடைய மருத்துவத்தின் வழியாக, வீண் செலவுகளின் வழியாக, வீணான காரியங்களின் வழியாக செலவழிக்கப்படக்கூடிய நிலைகளை விட்டும் இந்த சதக்கா உங்களை பாதுகாக்கிறது. எனவே வேறு வேறு வீணான செலவுகளிலே அந்த பணம் செலவழிக்கக்கூடிய நிலையை விட்டும் உங்களுடைய பணத்தை, பொருளாதாரத்தை குறையாமல் தடுக்கக்கூடிய சாதனம்ங்கிறது இதுதான் சொன்னாங்க. திருமதியில் ஹதீஸ் வருது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், அவங்க வீட்டில் ஒரு ஆடு அறுத்தாங்க. திருமதியில் ஹதீஸ் இருக்குது, வீட்டில் ஒரு ஆடு அறுத்தாங்க, கறியை பங்கு வச்சு கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு தொடை மட்டும் மிச்சம் வச்சுக்கிட்டாங்க. எல்லாம் நமக்கு மிச்சம் ஆயிடுச்சு, இந்த ஒண்ணுதான் செலவாகாம இருக்குதுன்னாங்களாம், இந்த ஒண்ணுதான் செலவுன்னு சொன்னாங்களாம், மத்ததெல்லாம் வரவுன்னாங்களாம். நீ கொடுத்தது ஊரை நமக்கு மிச்சம், அல்லாஹு தஆலா அதை பக்காவாக பாக்கியாக அதை அவன் ஆக்கி வைத்திருக்கிறான், இந்த ஒண்ணுதான் நமக்கு கழிவுன்னு சொன்னாங்களாம். நீ வெளியில போனது பூரா கழிவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற, வெளியில போனது பூரா கொடுத்துட்டோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற, வெளியில போனது கழிவு அல்ல, அதுதான் நமக்கு மிச்சம், நமக்கு பயன்படக்கூடியது அதுதான் சொன்னாங்க. அதனாலே செலவழிக்கின்ற காரணத்தினாலே பணம் குறையாதுன்னு என்ன அர்த்தம்? ஐம்பது நூறு இருந்தா ஐம்பது ஆயிரம் தான், ஐம்பது கொடுத்தா சந்தேகம் இல்லை. ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தான பொருளாதாரம் வீணாக செலவழிக்கப்படக்கூடிய அந்த எல்லா வழிகளை விட்டும் அல்லாஹு தஆலா இந்த செலவின் காரணத்தினால் அதை பாதுகாக்கிறான் என்று சொல்லும் பொழுது பொருளாதாரத்தை செலவழிப்பதனாலே சதக்கா செய்வதனாலே என்ன குறை வருகிறது பெருமக்களே? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா சொல்லல, இந்த விஷயத்தை நமக்கு உக்குசிமோ அலைகின்ன அதன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க. சத்தியம் விட்டு சொல்றதுன்னு அவனுடைய அழுத்தம் எவ்வளவு பெருமக்களை நாம யோசிச்சு பார்க்கணும். மூணு விஷயத்தை சத்தியம் விட்டு சொன்னாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, ஒரு ஆள் அநியாயம் இழைக்கப்படுகிறான், அநீதி இழைக்கப்பட்டு அவன் பொறுமை செய்துட்டான், அல்லாஹு தாலா இவனுக்கு கண்ணியத்தை கொடுப்பான்னு சொன்னாங்க. இவன் அடிச்சுட்டான், திருப்பி அடிக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற ஆள் தான் அவரு. ஆனா சரி, அல்லாஹுக்கா மன்னிச்சிட்டாரு. இப்ப பார்த்தா அடி வாங்கினவர் தான் கேவலப்பட்ட மாதிரி இருக்குது. ஆனால் அல்லாஹ் அவருக்கு இஸ்ஸத்தை கொடுப்பான், இஸ்ஸத்தை கொடுக்காம அல்லாஹ் விடமாட்டான்னு சல்லாசன் சொன்னாங்க. உடனடியாக இந்த நேரத்தில் பார்த்தா ஒண்ணும் தெரியாது, ஆனால் ஒரு காலகட்டத்திலே இதனுடைய நிலை மாறும் பெருமக்களே. இதனுடைய நிலை அல்லாஹு தஆலா மாற்றி வைப்பான். நான் ஏற்கனவே பேசும்பொழுது உங்களுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி ஞாபகப்படுத்திருக்கிறேன். அதாவது கொடுத்த நிலையிலே அல்லாஹு தஆலா கண்ணியத்தை தருவான். கொடுப்பதற்கு என்னென்ன பாக்கியம் இருக்குது? ஏராளமான பாக்கியங்கள் உலகத்தில். அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி உண்டான கண்ணியத்தை ஏழைகளுடைய உள்ளத்திலும் ஏற்படுத்தி விடுகிறான். கொடுக்கிறதுனால குறையாது, அநீதி இழைக்கப்பட்டதை பொறுக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் இஸ்ஸத்தை தான் கொடுப்பான். அதே மாதிரி ஒரு ஆள் யாசகத்தின் வாசலை திறந்து விட்டால், ஒரு ஆள் வந்து நமக்கு அன்பளிப்பு ஒன்னு கொடுக்கிறார், நம்ம வாங்கிக்கிறோம், அது வேற விஷயம். யாசகம் கேட்கக்கூடாது, யாசிக்க கூடாது. அல்லாஹ் அதை நம் அதை விட்டு நம்மை பாதுகாத்துறன் பெருமக்களே. சாதாரண விஷயம் அல்ல அது. யார் யாசகம் செய்கிறார்களோ அல்லாஹு தஆலா கியாமத்தினுடைய நாளையிலே அவர்களுடைய முகங்கள் எல்லாம் அவருடைய சதை துண்டால் பீக்கப்பட்ட நிலையிலே கேவலமாக வருவார்கள் என்று ஹதீஸிலே வந்திருக்கார். அதனால நமக்கு தேவைகள் இருக்கலாம், இல்லாம இல்லை. யாராவது அன்பளிப்பு கொடுக்கிறோம், கொடுக்கறாங்க, வாங்கிக்கிறலாம், அதை பத்தியும் பிரச்சனை இல்லை. நாம யாசகம் செய்யக்கூடாது, அது ரொம்ப இழிவானது, மோசமானது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் யாசகம் செய்கிறார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வறுமையின் வாசலை திறந்து வைத்து விடுகிறான்னு சொன்னாங்க. யாசகம் செய்ய ஆரம்பிச்சுட்டா சில பேருக்கு கேட்டு கேட்டு யாசகம் வாங்கி 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 பேங்க் பேலன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், நிறைய வச்சிருப்பாங்க. ஆனா இந்த புத்தி மட்டும் போகாது, இந்த கேட்கிற அந்த குணம் மட்டும் போகவே செய்யாது. அது சல்லல்லாஹுடைய அருள் வாக்கு. அதனாலே கொடுக்கின்ற காரணத்தினால் அல்லாஹு தஆலா பொருளாதாரத்திலே குறைவு செய்யவில்லை, அநீதி இழைக்கப்படுகின்ற காரணத்தை பொறுத்துக் கொள்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் இஸ்ஸத்தை தான் தருகிறான். அதே மாதிரி ஒரு ஆள் சுவானுடைய யாசகத்தின் வாசலை திறந்தால் அல்லாஹ் வறுமையின் வாசலை திறந்து விடுகிறான் சொன்னான். நாம ஹதீஸ்ல நிறைய செய்திகளை பார்க்கிறோம். ஒரு பாவியான பெண், புகாரியில் ஹதீஸ் வருதே, ஒரு பாவியான அல்லாஹுக்கு மாற்றம் செய்த ஒரு பெண் தாகித்த ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டினார், அல்லாஹுவின் கருணை இறங்கி வந்து விட்டது. எங்க நாய் நஜீசான ஒரு பிராணி, ஆனா ஒரு கிணத்தடியில உள்ள தண்ணி இருக்குது, அந்த நாய் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்குது, தாகத்தால் தன் நாக்கை தொங்க போட்டு கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துல பாவியான இந்த பெண்ணு தான் பாக்குறாங்க. உடனே என்ன செய்தாங்கன்னா, உள்ள தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு வாளிகிளி ஒண்ணுமே இல்லை, தன் காலில் போட்டிருந்த அந்த செருப்பு இருக்குதே அது ஒரு மோசா மாதிரி, ஷூ மாதிரி இருந்துச்சு, அதை ஒரு சின்ன கயிற்றுல அதனுடைய ஓர பகுதியை கட்டி உள்ள இறக்கி அதுல தண்ணி எடுத்து வெளியில அந்த இடத்துல வச்சு அந்த நாய் நக்கி குடிக்கிறதுக்காக அந்த அம்மா வச்சுச்சான். அல்லாஹு தாலாவுடைய ரசூல் சொல்றாங்க, அல்லாஹு தாலா அந்த பாவியான அந்த பெண்ணினுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டான்னு சொல்றாங்க. தானத்தின் காரணத்தினால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம் என்பது சாதாரணமானதல்ல. ஹதீஸிலே வரக்கூடிய செய்திகள் அல்லாஹ் நீண்ட வாழ்நாளை கொடுக்கிறான். ஹதீஸ்ல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களிக்கிறார்கள், யார் தானம் செய்கிறார்களோ, யார் சதக்காவுடைய பாபை வைத்திருக்கிறார்களோ, குறிப்பாக தாய்மார்களை இந்த விஷயத்தை உங்களுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதனால் இன்று இந்த பயானை நான் சொல்கிறேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பெண்களிடத்துல இந்த குணம் அதிகமா இருக்கணும்னு சொன்னாங்க. தசத்தக்கன இந்த பயான் செய்துட்டு அதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்களை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்மார்கள்ட்ட அனுப்பிச்சு விட்டாங்களாம், நீங்க நிறைய சதக்கா செய்யுங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ஒரு பொருளை கொண்டு போய் ஒரு வாளி மாதிரி வச்சுக்கோங்களா, அப்படியே கொண்டு போய் அதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா தாய்மார்கள்ட்ட வாங்கிட்டு வர்றாங்களாம், நிறைய நகை கிடைஞ்சா அதுல. அதுல நிறைய. அதனால இப்ப யாரும் நீங்க போட்டுட்டு போகணும், இங்க வசூல் பண்றதுக்கான இந்த பயான் செய்யறன்னு நினைச்சுக்கிற கூடாது. யாகத்தை வசூல் பண்றதுக்கான இந்த பயான ஒன்னும் செய்யல. பொதுவாக இந்த குணம் நம்மள்ட்ட அதிகமா இருக்கும். இந்த குணம் நம்மள்ட்ட அதிகமா இருக்கிற காரணத்தினால் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய சன்மானங்கள் என்னவென்று சொன்னால், முதலாவது சன்மானம் நீண்ட ஹயாத்தை அல்லாஹ் தருகிறான், நீண்ட வாழ்நாளை தருகிறான், தட்டில்லாத ரிசுக்கை தருகிறான். ஒவ்வொன்றும் ஹதீஸ்ல வருது, தெளிந்த வாசகத்தோடு வருகிறது. தட்டில்லாத குறைவில்லாத ரிசுக்கை. என்ன நேத்து ஒரு ஆள் பெரிய செழிப்பா இருப்பார், இன்னைக்கு மாறிடும். இன்னைக்கு பெரிய பணக்காரரா இருப்பார், நாளைக்கு மாறிடும். பொருளாதாரத்தினுடைய நிலை பார்க்கத்தான செய்யறோம். ஓஹோன்னு இருந்தார், இன்னைக்கு என்ன செய்தார், கீழே இறங்கிட்டார். இன்னைக்கு ரொம்ப கீழே இருக்கிறார், நாளைக்கு மேல போயிடுறார், பார்க்கிறோம். அதனால பொருளாதாரம் என்பது தடையில்லாமல் தட்டில்லாமல் நேமமாக உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இந்த குணத்தை, இந்த பழக்கத்தை உங்களிடத்தில் நடைமுறையாக்குங்கள். நீங்கள் சதகாவினுடைய பண்பை வைத்துக் கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஹயாத்தை தருகிறான், உங்களுக்கு தட்டில்லாத குறைவில்லாத விசாலமான ரிசுக்கை தருகிறான், எல்லா விதமான பலாய் முசீபத்துகளை விட்டும் பாதுகாக்கிறான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், கெட்ட மரணம் அவருக்கு ஏற்படாதுன்னு சொன்னாங்க. நம்முடைய முடிவு நம்ம கையிலேயா இருக்குது? எப்படி ஏற்படும் யாருக்கு தெரியும், எங்க ஏற்படும் யாருக்கு தெரியும், மனிதனுக்கு தெரியுமா? எந்த பூமியில மரணமாகவும் தெரியாது, எப்படி மரணம் வரும் அதுவும் தெரியாது, எந்த நேரத்துல வரும் அதுவும் தெரியாது. அது தெரியாததுனாலதான் நிம்மதியா இருக்கிறோம். அது தெரிஞ்சுன்னு வைங்க, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நமக்கு வஃபாத் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு, இப்பவுமே நிம்மதி போயிடும். அதனால அல்லாஹு தஆலா அதை மறைச்சு வச்சுட்டான். அது நாளைக்குன்னா கூட இப்ப ஒன்னும் தெரியாது, இப்ப ராகத்தா இருக்கத்தான் செய்ய முடியும், இப்ப நிம்மதியா தான் இருப்போம். மனிதர்களுக்கு எல்லாம் நிம்மதியை தருவதற்கு தான் அதை மறைச்சு வச்சிருக்கிறான். ஆனால் ஒரு மனிதனுடைய கெட்ட மரணத்தை, இழிவான நிலையிலே உள்ள மரணம், கேவலமான மரணம், துர்பாக்கியமான மரணம், அது மாதிரி ஆகாது. மௌத்தான அப்படி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி இழிவான இந்த மரணத்தை விட்டும் பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சான்று தருகிறார்கள். இழிவான கெட்ட மரணத்தை விட்டும் நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமா? நீங்கள் சதகாவினுடைய பண்பை உங்களுடைய கையிலே வைத்துக் கொள்ளுங்க. அந்த தன்மை உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா இழிவான கெட்ட மோசமான மரணத்தை தரமாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். பெருமக்களே, எல்லாவற்றையும் விட மேலாக சொர்க்கத்தை தேடித்தரும், உன்னதமான சொர்க்கத்தை நமக்கு தேடித்தரக்கூடிய மகத்தான பாக்கியம். வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய சோதனைகள் இருக்கிறதே நம்முடைய இபாதத்துகளுடைய குறைவின் காரணத்தினால், சதக்காவினுடைய வளமிருந்தும் வசதி இருந்தும் கொடுக்காத காரணத்தினால். யூசுப் அலை சலாத்து வசலாம் காணாயிட்டாங்க, கிணத்தை தூக்கி போட்டாங்க சகோதரர்கள்லாம் சேர்ந்து. தகப்பனார் யாக்குப் அலை சலாம் எவ்வளவு வேதனைப்பட்டாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அழுது 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 ஹுஸ்னி, கவலையின் காரணத்தினால் அவங்களுடைய கண்கள் எல்லாம் பூ விழுந்து விட்டது, பார்வை போயிடுச்சு யாக்குப் அலை சலாமுக்கு. 40 வருஷம் அழுதாங்களாம். யாக்குப் அலை சலாம் யூசுப் அலை சலாமை தொலைத்து விட்ட காரணத்தினாலே இறந்துட்டாங்க, காணாயிட்டாங்கன்னு சொல்லப்பட்ட காரணத்தினால் அழுது அழுகையினுடைய விளைவு இருக்குதே 40 வருஷம். அப்ப அவங்க ஈமான்ல சிறந்த ஒரு பெரிய நபி தம் பிள்ளைக்காக இவ்வளவு அழுதுருக்கிறாங்களே, இந்த அழுகை அல்லாஹ் பயந்து அழுதா அவங்களுக்கு எவ்வளவு சன்மானம் கிடைச்சிருக்கும்னு சில பேர் அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. யாக்குப் அலை சலாம் அழுததுக்கு பல காரணங்கள்ல ஒண்ணு என்னன்னு சொன்னா, தன்னுடைய மகன் யூசுப் யாராவது தவறான சில பேருடைய கைகளிலே பொறுப்பிலே ஆகி அவருடைய ஈமான் கெட்டு போய்விடக்கூடாதுன்னு நினைச்சு அழுதாங்களாம். அப்ப 40 வருஷம் அவர்களுக்கு அழுகையை தந்ததற்கான பின்னணி என்ன தெரியுமா? அதுக்குண்டான ஒரு அடிப்படையான ஒரு நிகழ்ச்சி, ஒரு செய்தி என்ன தெரியுமா? யாக்குப் அலை சலாமுடைய வீட்டுல ஒரு ஆடு அறுத்தாங்க, ஆடு அறுத்து எல்லாரும் நல்லா சாப்பிடுறாங்க. ஒரு எத்தீமான ஏழை, சாப்பிடுவதற்கு வழி இல்லாதவன், அவனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி ஒரு ஏழை வந்து யாசகம் கேட்டு நிக்கிறார். ஆனால் சாப்பிடுவதில் இருந்த இந்த கவனம், அந்த நேரத்தில் இருந்த அந்த குஷி, சில நேரங்கள்ல ரொம்ப குஷியா பேசிக்கிட்டு இருப்போம், இந்த இறப்பவனுக்கு இடம் இடம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சில பேர் கேட்பான். அந்த நேரத்தில் வந்து என்ன செய்யறது, 4 பேர் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, இந்த ஏதாவது வந்து ஏதாவது கேட்கறது, இந்த கூட்டமே தன்னா களைஞ்சிரும், சரி போவோம் போவோம் சொல்லி சபையை கழிச்சிட்டு போயிருவாங்க இல்லையா. அப்போ இடமனம் தெரியாம சில இடங்கள் இருக்குது, அது வேற விஷயம். யாக்குப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு தெரியும், வந்த அந்த பிள்ளை எத்தீமான ஒரு பிள்ளை, பசியோடு நிற்கிறான். ஆனா இருந்த இந்த கவனத்தில் என்ன செய்துட்டாங்கன்னா, அந்த விஷயத்துல கவனம் இல்லாம இருந்துட்டாங்களாம். அதனால அங்க நிக்கிறவங்க போ சொல்லிட்டாங்க. இந்த சம்பவம் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணாமல் போவதற்கு காரணமாக அமைந்தது என்று ஹதீஸ்ல இருக்கிறது பெருமக்களே. அப்படின்னா அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு வளமான நிலையை தந்து, பொருளாதாரத்தில் வளமான நிலையை தந்து, தகுதி இருந்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையை விட்டும் நம்மை தடுத்துக் கொண்டோம் என்று சொன்னால், கொடுக்காமல் இருந்தோம் என்று சொன்னால், நமக்கு வரக்கூடிய சோதனைகள் நம்மின் காரணத்தினால் நல்லா சொல்றானே அது ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு உணர்த்தி காண்பிக்கும். அருமையான பெருமக்களே, அதனாலே உயர்வான அந்த பண்பை, உன்னதமான அந்த குணத்தை நம்மிடத்திலே வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியை நாம் செய்ய வேண்டும். நாம் அடிக்கடி ஒரு நிகழ்ச்சியை சொல்றது உண்டு. ஒரு பெண்மணி தன்னுடைய கணவரோடு உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தாராம். வரலாற்றுல இப்படி ஒரு செய்தி வருது. வசாயர் ரசூல்ங்கிற ஒரு கிதாபில் அது சம்பந்தமா எழுதியிருக்கிறாங்க. தன்னுடைய கணவரோடு உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு இருக்கும் பொழுது வாசல்ல ஒரு ஏழை வந்து நிற்கிறார். என்னால பசி தாங்க முடியல, ரொம்ப பசிக்குதுன்னு வாசல்ல வந்து யாசகம் கேட்கிறார். இந்த அம்மா சீதேவியான அந்த உள்ளம், பெண்களுடைய உள்ள ரொம்ப இலகுவான உள்ளம், அதனால ரிக்கத்துல் கல்பான மிருதுவான இலகுவான குணம் கொண்ட அந்த சீதேவியான பெண் ஏதாவது கொடுக்க நினைக்கிறாங்க. உட்கார் சாப்பிடு. இவர் அதட்டிட்டார். இவர் நினைச்சிட்டார் அந்த அம்மாவை சாப்பிடு, அவனை போச்சு சொல்லி விரட்டி விடுன்னு சொல்லி சொல்லிட்டார். சரி, இவன் கணவர்ல இப்படி சொல்றாரு, சதக்கா அந்த பொருளாதாரத்தை கொடுக்கும் பொழுது கணவர் அனுமதி இல்லாம கூட கொடுக்க முடியாது, அதனால உட்கார்ந்து அதட்டவொடனே அந்த அம்மா உட்கார்ந்துட்டாங்க. அவர் போயிட்டார். இவங்களுடைய குடும்பத்துல சூழல் கொஞ்ச கால பிறகு மாறிடுச்சு. வளமான இருந்த நிலை இவங்களுடைய நிலை மாறிடுச்சு. வறுமை வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, சோதனை. அதுக்கு பிறகு இவங்களுக்கு மத்தியில பிரிவே வந்துருச்சு. இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில பிரிவு வந்துருச்சு. பிரிவு வந்துருச்சுன்னா இந்த அம்மா அதுக்கு பிறகு தன்னுடைய பிரிவு கணவரை விட்டு பிரிஞ்சதுக்கு பிறகு இந்த அம்மா தனியா தன்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை பார்த்தாங்க. கடைசியை வேற ஒரு ஆளை நிக்கா செய்து இந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கையை அப்படி தொடங்கிட்டாங்க. கொஞ்ச காலம் ஆச்சு, அந்த அம்மா வேறொரு கணவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே வாசல்ல ஒரு யாசகர் வந்து யாசகம் கேட்கிறார். கணவரும் சீதேவியான ஆளு, அந்த அம்மா ரெண்டாவது மனம் முடித்த அந்த கணவரும் பாக்கியமான ஆளு, அதனால எனக்கு ரொம்ப பசிக்குதுமா தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த அவர் வந்து கேட்கும் பொழுது கணவர் சொன்னாரா, ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றாரு, ஏதாவது கொண்டு கொடுத்துட்டுவான்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கிறத எடுத்துட்டு கொண்டு போய் அந்த அம்மா கொடுக்கறதுக்காக வாசல்ல கொண்டு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு வந்தா கண்ணீர் விட்டு அழுதுட்டு வர்றாங்க, கண்கள் கலங்கி அழுதுட்டு வர்றாங்க. கேட்டாரா, என்ன நீ கொடுத்துட்டு தானே வந்த, எதுக்கு அழுதுட்டு வர்றேன்னு கேட்டாங்களாம். வாசலில் நின்றவர் என் முதலாவது கணவர்னு சொன்னாங்களாம். வாசல்ல நின்னாலு நான் அவருடைய நிலையை பார்த்தேன். எவ்வளவு செழிப்பான, எவ்வளவு உன்னதமான, ஒரு உன்னதமான நிலையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அவருடைய கோலத்தையும் அவருடைய நிறத்தையும் அவருடைய நிலையையும் பார்த்து என்னால வேதனை தாங்க முடியல, அதை நினைச்சு நான் அழுகிறேன்னு சொன்னார். இவர் சொன்னாராம், அவர் வந்து உன்னுடைய முதல் கணவர்னு சொல்ற, உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, உங்க யாசல்ல வந்து ஒரு ஆள் யாசகம் கேட்டாரு, கொடுக்காம நாங்க விரட்டிட்டோம், அதுக்கு பிறகுதான் எங்களுடைய வாழ்க்கையிலேயே மாற்றோம்னு சொல்ற, அந்த வாசல்ல நின்று யாசகம் கேட்ட அந்த ஆள் நான் தான் சொன்னாராம். இவர் அவர் நான் தான் பெருமக்களே. அதனால அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கும் பொழுது, பொருளாதாரத்தை வழங்கி இருக்கக்கூடிய நேரத்திலே, அல்லாஹ் விரும்பக்கூடிய வழிகளிலே, சதக்கான்னு சொன்னா வெறும் பொருளாதாரத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, ஒரு நாய்க்கு புகட்டியதும் சதக்கா தான், ஒரு மரம் நடுவது கூட சதக்கா. சல்லாசன் சொல்றாங்க, ஒரு மரம் நடுறீங்க, அந்த மரத்திலிருந்து யாராவது இலைகளை பறிக்கிறார்கள், ஒரு ஆடு சாப்பிடுது, அல்லாஹ் உங்களுக்கு சதக்காவுடைய சவாபை கொடுக்கிறான்னு சொன்னான். ஒரு மரம் நடுறீங்க, நீங்க மரம் நடுவிழான் அங்கங்க பயான் செய்யறாங்க, மார்க்கத்தில் அதை சம்பந்தமாக எவ்வளவு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மரம் நட்டால் அந்த மரத்திலிருந்து ஏதாவது ஏழைகள் எடுத்தால், பழங்கள் எடுத்தால், பழங்களை பறித்தால், அது ஆடு மாடுகள் சாப்பிட்டால், பறவைகள் கொத்தி தின்றால், இன்னும் சொல்ல போனா ஹதீஸ்ல இந்த அளவுக்கு வருது, யாராவது திருடினால் கூட அவனுக்கு திருட்டினுடைய குற்றம், மரம் நட்டவருக்கு சதக்காவுடைய சவாப். அவருக்கு திருட்டு குற்றம், தகுதி இல்லாத இடத்துல போய் திருடிட்டு வந்துட்டான், ஆனால் மரம் நட்டவருக்கு அல்லாஹு தஆலா சதக்காவினுடைய சவாபை கொடுக்கிறான் என்று வந்திருக்கிறது என்றால், பெருமக்களே, கொடுக்கும் இந்த தன்மை என்பது வாழ்க்கையிலே அல்லாஹுவின் மேலான ரஹ்மத்தை நமக்கு ஈட்டி தருவதற்கு காரணமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு உயர்வான பண்பை நம்மிடத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். செலவழிக்கக்கூடிய அந்த நிலை எப்படி இருக்கணும்னு குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் சில ஒழுக்கங்களை சொல்லுது. அதாவது வெறும் பணத்தை கொடுக்கிறது. சில பேர் நம்மளை பாராட்டுவாங்க, நீ உங்க குடும்பத்தில் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே பாராட்டி சொன்ன உடனே இவர் எடுத்து கொடுத்துருவார் உடனே. இப்ப இது அல்லாஹ்காண்டியா கொடுத்துருக்கிறாரு, அல்லாஹ்காக கொடுக்கல. உங்க வாப்போடைய வாப்பா அவங்க பெத்தாப்பெல்லாம் வந்து அப்படி இது பண்ணுவாங்க, இவர் பெத்தாப்ப சொன்ன உடனே மனசுல அப்படியே குளிந்துரை இவருக்கு. உங்க மாமட்டும் இருக்காங்களே, என்னை பார்த்த உடனே அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்கன்னு சொன்ன உடனே இப்ப இவர் எனக்கு எதுக்காண்டி கொடுக்கிறாரு, மாமட்டுமாக்காண்டி கொடுக்கிறாரு. மார்க்கத்திலே செலவழிக்கக்கூடிய அந்த உயர்வான பண்பு முதலாவது குணம் என்னன்னு சொன்னா, எந்த காரியத்தை செலவழித்தாலும் அல்லாஹுக்காக இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அந்த பண்பை வளர்த்துக்கறணும். வமா துன்ஃபிகூன இல்லா இப்திகா வஜ்ஹில்லாஹ், நன்மக்கள் யார் என்று சொன்னால் எதை செலவு செய்தாலும் சரி அல்லாஹுக்காக செலவு செய்வாங்க, அவனுடைய திருப்தி நமக்கு கிடைக்கணும் என்பதற்காக செலவு செய்வாங்க. அது நோக்கமாக இருக்க வேண்டும். செலவழிக்கக்கூடிய உயிர் பண்பை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காண்பிக்கிறான். அதே மாதிரி செலவழிப்பவர்களிடத்தில் இருக்க வேண்டிய இன்னொரு குணத்தை அல்லாஹ் சொல்றான், எதையும் சொல்லி காட்டக்கூடாதுன்னு சொல்றான். சொல்லி காட்டக்கூடாது, அதாவது எனக்கு வரக்கூடிய வருமானத்தை விட கூடுதலா நான் செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் செலவழிக்கிறத சொன்னா நீங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு போவீங்க, நான் எதுக்கெல்லாம் கொடுக்கறேன்னு சொன்னா. அதாவது செலவழிக்கிறத கொடுக்கறது இருக்குது, அதை சொல்லி காட்டுறதுங்கிறது இருக்குது இல்லையா. சதக்காவையே பாலடிச்சு போயிடும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். லா துபத்திலோ சதக்காத்திக்கும் பில் மன்னி உல் அதா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் உங்களுடைய சதக்காத்துகளை சொல்லி காட்டுகின்ற காரணத்தினாலே இன்னைக்கு அவன் நல்ல இருக்கிறான்னா ஒரு காலத்துல நாங்க கொடுத்ததுதான் இல்லைன்னா அவ இதுதான் தெருலதான் அலையணும் அப்படி இப்படின்னு சொல்றது. லுக்மானுல் ஹக்கீம் சொல்றாங்க, நாம் அடிக்கடி சொல்றதுதான் லுக்மான் அலைக்கும் சொல்லுவாங்க இல்லையா, ரெண்டு விஷயத்தை எப்பவுமே மறந்துடணும், ரெண்டு விஷயத்தை எப்பவுமே மறந்துடக்கூடாது. வாழ்க்கையில வெற்றிக்கு வழி சொல்வார்கள் லுக்மானுல் ஹக்கீம், பெரிய மேதை, குர்ஆன்ல சொல்லப்பட்ட மேதை. வாழ்க்கையில ரெண்டு விஷயத்தை எப்பவுமே மறந்துடணும், ரெண்டு விஷயத்தை எப்பவுமே மறந்துடக்கூடாது. மறக்க கூடாத ரெண்டு விஷயம் லுக்மானுல் ஹக்கீம் சொல்லுவாங்க, அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்கிறது மறந்துடாதீங்க. நாம என்ன செய்தாலும் அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்கிறான், அவனை மறைச்சு ஒரு காரியம்லாம் செய்ய முடியாது, அதை மறந்துடாதீங்க. மறக்க கூடாத இரண்டு குணங்கள்ல முதலாவது குணம், என்னை படைத்த ரஹ்மான், எந்த ரகசியமும் எந்த பரகசியமும் எப்படிப்பட்ட காரியத்தையும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், இதை மறந்துடாதீங்கன்னு சொன்னான். மறக்க கூடாத இன்னொரு விஷயம் அல் மௌத்த, எப்பனாலும் திடீர்னு வந்துடும் மரணம், அதையும் மறந்துடாதீங்க. இந்த ரெண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நினைவில இருந்து கொண்டிருக்குமானால் ஏன் பாவங்களை செய்கிறார், ஏன் நன்மைகளை விடுகிறார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ரெண்டு விஷயத்தை மறந்துருங்க, ரெண்டு விஷயத்தை மறந்துடணும். அந்த மறக்க வேண்டிய ரெண்டு விஷயங்கள்ல அதற்கு லுக்மானுல் ஹக்கீம் சொன்னார்கள், நீங்கள் பிறருக்கு செய்த உபகாரத்தை மறந்துடுங்க, அவரை பார்க்கும் போதெல்லாம் அதை நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அதை யார்த்தையும் சொல்லி காட்டாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நிம்மதியையும் மேன்மையையும் இஜ்ஜத்தையும் தருவான். பிறர் உங்களுக்கு செய்த கெடுதலையும் மறந்துடுங்க. மறக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, மற்றவர்கள் நமக்கு கெடுதல் செய்தல். இன்னைக்கு மாப்பிள்ளை என்கிட்ட நேசமா இருக்கிறான், சண்டாள ஒரு காலத்துல பண்ண அநியாயம் இருக்குத அப்படின்னு சொல்றது நினைக்க கூடாது. கெடுதல் செய்திருந்தாலும் கூட அதை மறைச்சிருங்க, அதை மறந்துருங்க. மறக்க வேண்டிய ரெண்டு விஷயம் என்னன்னு சொன்னா, பிறருக்கு நீங்கள் செய்த உபகாரத்தையும் மற்றவர்கள் உங்களுக்கு செய்த கெடுதலையும் மறந்துருங்கன்னு சொல்லி லுக்மானுல் ஹக்கீம் சொல்லி காட்டுவார். அருமையான பெருமக்களே, எனவே பிறருக்கு நாம் ஏதாவது தானங்களை சதக்காக்களை செய்கிறோம் என்று சொன்னாலும் கூட அதையும் அல்லாஹுத்தான ஒரு முறை சொல்கிறான் குர்ஆனிலே, இந்தந்த நிலைகளிலே செய்யுங்கள், நல்ல பொருளை கொடுங்க. இவர் சாப்பிடுறது 20 ரூபா அரிசி, ஆனா சதக்கத்துல் வித்தர் வந்து 9 ரூபாய் ஏதோ அரிசி இருக்குதா அப்படி கேட்கிறார் கடையில, 9 ரூபாய்க்கு இருக்குதா, இது 9 ரூபா, இதை விட கொஞ்சம் கீழ் குவாலிட்டி இருக்குதா, 8.5 ரூபாய்க்கு இருக்குதா. நம்ம சாப்பிடுறது உயர்ந்த அரிசி, கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கீழ்நிலையில உள்ளதுன்னா சதக்காவினுடைய பண்பு அது அல்ல. சதக்காவினுடைய பண்பு என்பது நாம எந்த பொருளை உபயோகிக்கிறோமோ அந்த தரமான பொருள்களை பிறருக்கு கொடுக்க வேண்டும். அன்ஃபிகு மின் தய்யிபாத்திமா கஸப்தும், சேலை இவர் அடுத்தவங்களுக்கு தானம் எப்படின்னு சொன்னா அது கிழிஞ்சி ஓட்ட விழுந்துடணும், புள்ளி விழுந்தாத்தான் அடுத்த ஆள்கிட்ட போவோம், அப்படி இல்லை. நீங்க கொடுக்கறதுல நல்ல பொருளா கொடுங்க. அதுக்காக வேண்டி நம்ம உபயோகிச்சது யாருக்காவது தானம் கொடுக்க கூடாதுங்கிறது இல்லை, அதை வாங்குறதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா கொடுத்துடலாம், ஆனா நீங்க கொடுக்கறதுல நல்ல பொருள் என்பது அதை கொடுக்க பழகுங்கள். கொடுக்கறதுல உயர்வான பொருளை அழகான பொருளை நீங்க கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில சொல்லி காமிக்க. அதே மாதிரி இயன்றவரை மறைவாக செய்யுங்க, எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மறைவா, சிலது வெளிப்படையாக செய்யணும், சிலது வெளிப்படையா செய்யறது இருக்குது, இவர் வெளிப்படையா செய்தா மத்தவங்களும் செய்யறதுக்கு இது காரணமாயிரும். அப்படி நேரங்களில் வெளிப்படையா செய்யறான். இன் துபுது சதகாத்தி ஃபனிஇம்மாஹி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சில சதகாத்துகளை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அது நல்லதுதான். ஆனால் அதை நீங்கள் மறைவாக செய்து தகுதியுள்ள ஏழைகளுக்கு கொடுத்தால் அது அதை விட இன்னும் சிறப்பானதுன்னு சொல்றான். அதனால முடிஞ்ச வரை மறைவா செய்ய, முடிந்தவரை அதை மறைவாக செய்வது என்பது நாம் செய்யக்கூடிய அந்த தர்மத்திற்கு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விதியாக நிபந்தனையாக இருக்கு. அதே மாதிரி தகுதி அனுசரிச்சு கொடுக்கணும். வாழ்க்கையின் நிலைப்பாடாக இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை மடையர்களிடத்தில் தகுதி இல்லாதவர்களிடத்தில் கொடுத்துடாதீங்க. நல்லா சொல்றான். சில பேர் கொடுத்தா அது பாவமான காரியங்கள்ல செலவழிப்பாங்க, சில பேர்ட்ட கொடுத்தா அது வீணான காரியத்தில் ஆக்கிடுவாங்கன்னு சொன்னா, அப்படி உள்ளவங்களுக்கு எதை கொடுத்தா அவங்க பயன்பாடா ஆக்குவாங்களோ அப்படி பொருளா ஆக்கி கொடுத்துருங்க. அல்லது அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தா நல்லதோ அப்படி கொடுங்க. நீங்க அளவுக்கு மீறி கொடுத்தா அவர்களுக்கு அது பாவத்திற்கு காரணமாக இருக்கும் என்று சொன்னால் அப்படி கொடுக்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அருமையான பெருமக்களே, அதனால இந்த தலைப்பு இன்னைக்கு பெண்களுக்கு சொல்லணும்னு நினைச்சதுக்கான காரணம், நமது உயிரினம் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு பயான் செய்யும் பொழுது, பெண்களுக்கு பயான் செய்யும் பொழுது இந்த தலைப்பை சொல்லியிருக்கிறார். அதனால் அருமையான தாய்மார்களே, உயர்ந்த சதக்காவை, நல்ல பண்பாடுகளை, பிறருக்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்த மனப்பான்மையை, சின்ன பொருளும் நாம நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இத்தக்குன்னார் வலோ பிஷிக்கு தம்பரத்தின், அல்லாஹுவின் நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஒரு பேரித்தம்பளத்தினுடைய துண்டை கொண்டுன்னு சொன்னாங்க. அல்லது ஒரு மிடர் தண்ணீரை கொண்டுன்னு சொன்னாங்க. ஒரு மிடர் தண்ணீர் நினைக்கிறோம், ஒரு துண்டு பேத்தம்பளம் நினைக்கிறோம், அல்லாஹு தஆலா இதை கொண்டு நம்மை நரகத்தை விட்டு தூராக்கி விடுவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதனாலே உயர்வான இந்த பண்பு இருக்கின்ற காலம் எல்லாம் அந்த சமூகம் எல்லா விதமான கண்ணியத்தையும் மேன்மையையும் உயர்வையும் பெற்று திகழும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையான பெருமக்களே, எனவே நாம் அப்படிப்பட்ட உயர்வான பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் தகுதி உள்ளவர்களுக்கும் அப்படி கொடுக்கக்கூடிய அளவிற்குண்டான வசதியையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ் நம்மிடத்திலே தந்து கொடுப்பதற்கான ஒரு மனோநிலையையும் அது அல்லாஹுக்காக செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோரிடத்திலும் தந்தருள் புரிவானாக. அருமையான பெருமக்களே, புனிதமான ரமலானுடைய காலகட்டத்திலே கடைசி 10, இது எவ்வளவு முக்கியமானதுங்கிறத யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ரமலானுடைய இந்த கடைசி 10ங்கிறது இருக்குதே சாதாரணமானதல்ல. இந்த கடைசி 10ங்கிறது எல்லா வகையிலும் இதை கண்ணியமாக மேன்மையாக பயன்படுத்த வேண்டிய ஒரு 10 இருக்கிறது. லைலத்துல் கத்ரை பற்றி சல்லாசன் சொல்லும்போது சொன்னாங்க, மன் ஹரும ஹைரஹா ஹருமல் ஹைரக்குல்லா, லைலத்துல் கத்ருடைய ஹைரை அந்த பாக்கியத்தை யார் இழந்துட்டானோ எல்லா ஹைரையும் அவன் இழந்துட்டான்னு சொன்னான். என்ன குறைந்த ஆயுள் கொடுக்கப்பட்ட சமுதாயம் நாம். 60-க்கும் 70-க்கும் மத்தியில் தான் நம்முடைய ஆயுள். முன்னால் உள்ள சமூகம் எல்லாம் 1000 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க, 1000 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல எல்லாம் ஒரு தாய் வந்து சொன்னாங்க இல்லையா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம்ட்ட என் பையன் சின்ன வயசுல இறந்துட்டான், என் பிள்ளை இறந்துட்டான்னு சொன்னாங்களாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுட்ட போய் சொன்னாங்க, அப்படியா சின்ன வயசுல போயிட்டாங்களான்னு சொல்லி அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போய் உடல்நலம் விசாரிக்க போனாங்களாம், அந்த துக்க விசாரிக்க போனாங்களாம். எத்தனை வயசுல இறந்துட்டான்னு கேட்டாங்களாம், 110 வயசு தான் ஆச்சுன்னு சொன்னாங்களாம். ஏன்னா 1000 வருஷம் வாழ்றவங்களுக்கு 110ங்கிற சின்ன வயசுதான். அவர் நூலிசெல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்களாம், பின்னால் ஒரு சமூகம் வரும், மொத்த ஆயுளே மாபைன சித்தின் அவர் சபையின், 60-க்கும் 70-க்கும் மத்தியில் தான் சொன்னாங்களாம். 60-க்கு வெறும் 60 வருஷமா, வெறும் 70 வருஷமானு கேட்டாங்களாம். வெறும் 60 வருஷம், 70 வருஷம். ஆனால் பெருமக்களே, அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கக்கூடிய கூலி இருக்குதே, அந்த நபிமார்களுடைய உம்மத்துமார்களும் பெற்றிருக்காத கூலி அல்லாஹ் இந்த குறைந்த ஆயுள நமக்கு தந்திருக்கார். ஒரு லைலத்துல் கதரை ஒருவர் பெற்றுவிட்டால் ஒரு தலைமுறை செய்த பாக்கியத்தை இவர் பெற்றுவிட்டார். ஒரு லைலத்துல் கத்ர் ஒரு மனிதர் பெற்றுவிட்டார் என்று சொன்னால் ஒரு தலைமுறை கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலாக இரவும் பகலும் நல்ல அமல்கள் செய்த மகத்தான ஒரு பாக்கியத்தை இவர் பெற்றுவிட்டார் என்று சொல்லும் பொழுது அது எவ்வளவு உன்னதமான பாக்கியம்ங்கிறத நாம நினைச்சு பார்க்க. அதனால புனிதமான சங்கையான லைலத்துல் கத்ரை அடைவதற்காக இரவு காலங்களிலே இபாதத்திலே நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். உயர்ந்த எல்லா பண்புகளையும் நம்மிடத்தில் வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்ட மார்க்கத்தினுடைய கடமைகளை ஐங்கால தொழுகையை நியமமாக தொழுது கொள்ள வேண்டும். பெண்களை பொறுத்தவரையில நான் வந்து போன 2 வாரத்துக்கு முன்னால ஒரு ஆள் வந்து கைபிடிச்சு அழுது சொன்னார். அசத்து அவர் சொன்னார், எத்தனையோ நான் தடவை வீட்டில் சொல்லி பார்த்தேன் அசத்து, ஆனா எங்க வீட்டுல அவங்க தொழுகாம இருந்தாங்க, பயானுக்கு வந்துட்டு வந்தாங்க, நான் ஒண்ணுமே சொல்லல தொழுக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. இது வந்து ஒண்ணு நம்ம பெருமைக்காண்டி சொல்ல நினைச்சுக்கிறாதீங்க. அதாவது பெண்கள்கிட்ட வந்து இந்த குணம் ரொம்ப இருக்குது. அவங்கள்ட்ட லேசாதான் சொல்லணும், தூண்டணும். லேச சொல்லியாச்சுன்னா போதும், பெண்கள்கிட்ட ஏற்படக்கூடிய மாற்றம்ங்கிறது அவ்வளவு உயர்வானதுங்கிறத பார்க்கணும். அல்லாஹுத்தால அப்படிப்பட்ட உள்ளத்தையும் அப்படிப்பட்ட வலிமையையும் இந்த பெருக இடத்துல தந்திருக்கிறான். தாய்மார்களே, உங்களின் காரணத்தினால் தான் நாங்கள் வாழ்கிறோம். அதனால நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக வாழ்ந்தால், நீங்கள் பேணுதுள்ளவர்களாக இருந்தால், நீங்கள் பக்திமான்களாக இருந்தால், நீங்கள் தொழுகையாளிகளாக இருந்தால், நீங்கள் உயர்ந்த தான தர்மம் செய்யக்கூடிய பண்புள்ளவர்களாக இருந்தால், மற்றவர்களுக்கெல்லாம் அந்த குணம் ஏற்பட்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் முன் உதாரணமா எடுக்க வேண்டிய ஒரு ஊர்னு சொன்னா கீழக்கரை. கீழக்கரை இன்னைக்கு செழிப்பா இருக்குதுன்னு சொன்னா, பெருமக்களே, அந்த மக்கள் உலகமெல்லாம் இருக்கிறார்கள். அந்த ஊர் மக்கள் செழிப்பாக இருக்கிறாங்க. அந்த ஊர் ஆண்கள் யாத்தையும் நீங்க கேட்டு பாருங்க, எப்படி ஆளு வெளியூர்ல இருந்தா கூட சரி தொழுகாம இருப்பாரு, ஊருக்கு போயிட்டா கரெக்டா தொழுதுருவாரு. சில ஆட்கள் வெளியூர்ல இருந்தா கூட தொழுகாம இருப்பாங்க, ஆனா ஊருக்கு போய் ஒரு ஆள் தொழுகாம இருக்க முடியாது. என்ன, வீட்டுல எல்லாரும் தொழுகுவாங்க. எனவே அருமையான தாய்மார்களே, உங்களிடத்தில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம், உங்களிடத்தில் வரக்கூடிய பக்தி, அதில் வரக்கூடிய இபாதத்தினுடைய அந்த சுவை இருக்குதே, உங்கள்கிட்ட மாத்திரமல்ல, உங்களுடைய கணவர்களிடத்தில் மாற்றத்தை உண்டாக்கும், உங்களுடைய மக்களிடத்தில் மாற்றத்தை உண்டாக்கும். பயான் செய்ய வேண்டியதில்லை. நீங்க போய் நீங்க அஞ்சு வக்து பேணதெல்லாம் தொழுதுகிட்டீங்க, உங்க பிள்ளை தலையில முட்டாக்க போட்டு பக்கத்துல வந்து நின்னு தொழுகதா இல்லையான்னு பாருங்க. நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம், பிள்ளைய கூப்பிட்டு நீ தொழுவுமா முட்டாக்கு போடுமான்னு சொல்ல வேண்டாம். நீங்க தொழுதுகிட்டீங்க, உங்க பிள்ளை வந்து பக்கத்துல வந்து அதே மாதிரி ருக்கு செய்யும், அதே மாதிரி சுஜூ செய்யும், அதே மாதிரி ஒரு பழக்கத்தில் மாறுகிறதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை, செய்ததை செய்யும் மனித பிள்ளைன்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் செய்யறதை பார்த்து செய்யறவங்க தான். அதனால் அருமையான தாய்மார்களே, அல்லாஹ் உங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கணும்னு உளமான துவா செய்கிறோம். நம்ம ஊருக்கே மங்கை நகர்னு ஒரு பேர் இருக்குது. மேலப்பாளையத்துக்கு அசல் பேர் என்னன்னு கேட்டா மங்கை நகர் தான். மங்கைன்னா பொம்பளை என்ன அர்த்தம், பெண்கள் நகர். இது அசல்ல பெண்கள் நகர் இது. அதனால நீங்கள் எல்லா நிலையிலும் பக்தி உள்ளவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக, இபாதத்துள்ளவர்களாக, நல்ல குணம் உள்ளவர்களாக, பிறருக்கு தானம் செய்யக்கூடிய பண்புள்ளவர்களாக, எல்லா விதமான உயர்ந்த பண்பாடுகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், எல்லா ஹைரையும் அல்லாஹ் தேடி கொண்டு வந்து சேர்த்து வச்சிருவான். அதனால ஆண்களிடத்தில் வரக்கூடிய உயர்வுகளுக்கும் காரணம் நீங்கள் தான் என்ற காரணத்தினாலே, அசலான உங்களுடைய நிலையை, நம்மள்கிட்ட வந்து வாயங்கால தொழுகை இருக்கக்கூடிய பேணுதலான பெருமக்கள் இருப்பாங்க, ஸ்ரீதேவிகள் எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்யணும்னு சொன்னா தஹஜ்ஜதுனுடைய தொழுகையிலையும் கவனம் வைக்க. யார் தஹஜ்ஜதுனுடைய தொழுகையிலையும் கவனம் வச்சிருக்கிறாங்க, அவங்க இன்னும் அதிகமா குர்ஆன் ஓதுற தன்மையை உண்டாக்கிக்கரணும். சில பெண்கள் ரமதான்ல மட்டும் தொழுகக்கூடிய ஒரு நிலையில இருப்பாங்க, இன்னும் அந்த குணத்தை மாத்திரணும், இன்னும் அந்த அந்த விஷயம் வந்து முன்னேற்றமாகணும். ஒரு நாளைக்கு ஒரு நாள் பணம் கூடுதலா வரணும்னு ஆசைப்படுறோமா இல்லையா? பொருளாதாரம் அப்படி இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் வேற ஏதாவது பொருளாதாரத்தினுடைய வழிகளை உயர்வு தேடுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றோம். என்ன, பணத்தினுடைய அருமை கண் முன்னால தெரியுது. பணத்தினுடைய அருமை என்பது கண் முன்னால் தெரிகிறது, அதற்கு அவ்வளவு முயற்சி பண்றோம். அமல்களுடைய அருமைங்கிறது இங்க தெரியாது, அது ஆகிரத்துல தெரியும், அங்கேதான் தெரியும். அது மன் அமில சாலிஹம் மின் ஜக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முஃமினன் முஃமினான முஃமினத்தான பெண்களோ ஆண்களோ யார் நல்ல அமல்களை செய்து வாழ்கிறார்களோ, அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான் குர்ஆனின் வாக்கு பெருமக்களே, ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு ஒரு பரிசுத்தமான மங்களகரமான உயர்வான ஒரு வாழ்க்கையை உலகத்திலேயே தருவோம்னு அல்லாஹ் சொல்றான். யார் நல்ல அமல்களை செய்து வாழ்கிறார்களோ அவங்களுக்கு உண்டான உயர்வான உன்னதமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தருவான். ஆகிரத்தில் அவனால் வாக்களிக்கப்பட்ட எல்லா கூலியும் எல்லா உயர்வையும் அல்லாஹ் அவர்களுக்காக தயாரித்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே வாக்களிக்கிறான். அதனால் அருமையான தாய்மார்களே, சீதேவிகளே, உங்களிடத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம், அல்லாஹ்வுடைய பயபக்தியை அசலாக வைத்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். இபாதத்தை, அதனுடைய இன்பத்தை, தொழுகையை, நல்ல பண்புகளை, உயர்ந்த குணங்களை, அப்படிப்பட்ட எல்லா நிலைகளையும் உங்களிடத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தீனின் பேராலே கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கெல்லாம் முன்மாதிரிகளாக வாழ்ந்த அன்னை ஹதீஜா நாகியாரை போல, அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ராவை போல, பரிசுத்தவான்களான அன்னை ஆயிஷா நாகியை போல, அப்படிப்பட்ட உயர் நிலையிலே உள்ள பெண்களை போல அல்லாஹு தஆலா நம்முடைய சீதேவிகளான கண்மணிகளான தாய்மார்களையும் அல்லாஹ் ஆக்கி வைத்தருள்வானாக. எல்லா விதமான உயர்ந்த குணங்களையும் அல்லாஹ் அவர்களிடத்தில் தந்தருள்வானாக. மற்றவர்களிடத்திலெல்லாம் நன்மைகள் உண்டாகுவதற்கு, இபாதத்துகள் ஏற்படுவதற்கு, உயர்ந்த நிலைகள் உண்டாகுவதற்கு அல்லாஹ் நம்முடைய தாய்மார்களை காரணமாக ஆக்கி வைத்தருள்வானாக. விஹக்கி சையிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This audio was